ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. அதில் ஆறாம் அத்தியாயம் சித்திர தீபம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் கடந்த வகுப்புகள் மூலமாக 100 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வித்யாரண்யர் வந்து இந்த நூல் மூலமாக நமக்கு பல தரிசனங்களை சுட்டிக்காட்டி அதில் முடிந்த முடிவாக நம்முடைய அத்வைத வேதாந்தம் தான் சிறப்பானது என்பதை நிலைநாட்டுவதற்காக இந்த நூலில் முயற்சி செய்கிறார். இப்போ இந்த நூலில் வந்து பல தரிசனங்கள், அதாவது சாங்கியம், நியாயம், வைசேசிகம், மீமாம்சம் அப்படின்னு பல பிரிவுகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பல கருத்துக்களை பலரும் பகிர்கிறார்கள். அவர்களுக்குள்ளே வந்து வாத விவாதங்கள் நடந்ததுன்னா அதில் ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களும் நிலைநாட்டப்பட்டன. அதில் எது உண்மை எது பொய் என்பதை அவர்களுக்குள்ளே விசாரணை செய்து பார்த்து விவேகத்தால் முடிவு செய்யலாம் என்பதற்காக இந்த நூலில் விளக்கமாக தரார். இப்போ நாம் இன்றைக்கு 101வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். பஞ்சதசி சித்திர தீபம் ஸ்லோகம் வந்து 101. மகதகா பரம் அவ்யக்தமிதி பிரகிருதி ரிஷ்யதே சுதாவ் அசங்கதா தத்வத் அசங்கோ ஹீத்யதா ஸ்புடா. இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மகத் தத்துவத்தை விட மேலானது வந்து அவ்யக்தம் என்று உபனிஷதங்கள் பிரகிருதியை கூறுகின்றன. அதே உபநிடதங்கள் வந்து ஆத்மா வந்து அசங்கன் என்றும் தெளிவாகவே அறிவிக்கின்றன. எனவே பிரகிருதியும் ஆத்மாவும் ஒன்றல்ல என்பது இதன் மூலம் வெளிப்படையாகவே தெரிகிறது என்று இந்த ஸ்லோகத்தில் புரிய வைக்கிறார். அதாவது இந்த ஸ்லோகத்தில் வந்து வித்யாரண்யர் வந்து ஒரு நுண்ணிய வேறுபாட்டை நிறுவுகிறார் என்று பார்க்கிறோம். அதாவது இந்த உலகத்தின் காரணமான பிரகிருதி அல்லது மாயை நம்ம வந்து என்ன ஏதுன்னு விசாரணை பண்ணி பார்த்தோம். இப்போது ஒரு முக்கியமான சந்தேகம் என்ன அப்படின்னா, உலகத்தின் காரணமான மாயை தான் ஆத்மாவா அல்லது ஆத்மா அதிலிருந்து வேறா அப்படிங்கிற சந்தேகம் வந்து சிலருக்கு வந்துடுது. அந்த அடிப்படையில் இது ஒரு முக்கியமான ஸ்லோகமாக பார்க்குறோம். இதிலிருந்து வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சாங்கிய தரிசனத்தில் இருந்து யோக தரிசனத்தின் நிலைப்பாட்டுக்கு அப்படியே நகர்கிறார் என்று பார்க்கிறோம். அதாவது முந்தைய ஸ்லோகத்தின் அந்த பிரகிருதியும் ஆத்மாவும் வேறுபட்டவை என்பதை நிறுவினார். இப்போது அந்த பிரகிருதியை இயக்குபவன் யார் என்ற கேள்விக்கு யோக சாஸ்திரத்தின் பதிலை எடுத்து நமக்கு விளக்கப் போகிறார் என்று நம்ம பார்க்குறோம். அது நம்ம 102வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னு பார்த்தா புரியும். 102. சித் சந்நிதவ் பிரவருத்தியாக பிரகிருதேர்ஹி நியாமகம் ஈஸ்வரம் ப்ரவர்த்தே யோகாக ச ஜீவேபிய பரஸ்ருதா. இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த 102வது ஸ்லோகத்துல அந்த சைத்தன்யத்தின் சந்நிதியால் செயல்பட தொடங்கிய பிரகிருதியை ஒழுங்குபடுத்தும் ஞாமகர் ஈஸ்வரன் என்று யோக சாஸ்திரம் கூறுகிறது. மேலும் அந்த ஈஸ்வரன் ஜீவர்களை விட உயர்ந்தவர் என்றும் உபநிடதங்கள் அறிவிக்கின்றன அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இங்க முன்னிறுத்தினார். இப்போ இந்த இடத்துல சுவாமி வித்யாரண்யர் வந்து நமக்கு எப்படி மேலே தூக்கிட்டு வரார் அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ நம்ம சாதாரணமாக நடைமுறையில் எப்படி பார்ப்போம், சரியை கிரியை யோகம் ஞானம் 4 படிநிலைகளில் நம்ம பயணம் பண்ணுவோம். சரியைங்கிறது சரீரத்தால் செய்யக்கூடிய சேவைகள், அதில் கோயில் உழவார பணி, நிறைய தெய்வீக பணிகளெல்லாம் செய்வோம், அன்னதானம் அது இதுன்னு நிறைய இழுத்து போட்டு சரியையினால சரீரத்தால் சேவைகள் பல செய்வோம். கிரியையில் என்ன பண்ணுவோம், பூஜை புனஸ்காரங்கள் ஜபதபங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை செய்வோம் கிரியாவில். கிரியானா செயல் பண்ணுறதில். அடுத்தது யோக மார்க்கத்துக்குள்ளே வரணும், ஏன்னா அந்த சரியை கிரியையிலே நின்றுடக்கூடாது இல்லையா. அடுத்தது யோகம். அப்போ யோகம் வரும்போது தான் நமக்கு இன்னும் ஒரு படி, நமக்கு நம்ம யார், யாருக்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், இந்த உழவார பணி செய்கிறதுனால நமக்கு என்ன நன்மை, இந்த உழவார பணி செய்கிறதுனால யாருக்கு நன்மை, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்க இறைவனுக்கு ஏதாவது நன்மையா நம்ம போய் உழவார பணி செய்யறதுனால, நம்ம போய் கோயிலை கூட்டி பெருக்கிறதுனாலயோ, கோயிலில் வந்து அன்னதானம் பண்ணுறதுனாலயோ இறைவன் ஏதாவது, ஆஹா நான் சாப்பிடாம பசியோடு உட்காந்துருந்தேன், நீ வந்து அன்னதானம் பண்ணுறதுனால எனக்கு பசி ஆறிடுச்சின்னு சொல்ல போகிறாரா, இல்லை கோயிலே ரொம்ப அசிங்கமாக கிடந்தது நீ கூட்டி விட்டதுனால சூப்பராக இருக்குன்னு சொல்ல போகிறாரா, அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இங்கே நம்ம விருப்பத்தின் அடிப்படையில் நம்ம செய்யக்கூடிய சேவையினால நாலு பேர் பயன் அடைகிறாங்கல்ல, அப்போ அந்த ஈஸ்வர தன்மை என்பது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்குங்கிறத நம்ம புரியாமல் செய்கிறோம். அந்த டைமில் நம்ம பண்ணும்போது ஏதோ கோயிலுக்காக செய்கிறோம், கடவுளுக்காக செய்கிறோம் அப்படின்னு நம்ம செஞ்சுட்டு இருந்தோம், அப்போ புரியல. ஆனால் யோக மார்க்கத்தில் வந்தால் புரியும் ஏன் செய்கிறோம். இங்கே நம்ம ஒருத்தருக்கு உணவு அளிக்கிறோன்னா அந்த ஈஸ்வரனே அந்த உடம்புல வந்து அந்த உணவை சாப்பிட்றான். அந்த வேலைகள் ஒவ்வொன்றும் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரகிருதியில் என்னென்ன நிகழ்வு நடக்குதோ அந்த நிகழ்வில் எல்லாமே ஈஸ்வர நியதிக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. இங்கே எல்லாமே ஈஸ்வரன் தான், ஈசா வாசியம் இதம் சர்வம், இங்கே இருப்பதெல்லாம் இறைவனே ஈஸ்வரனேங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லுது. அப்போ நம்ம அந்த நிலை புரியாமல் அப்போ செஞ்சோம், இப்போ புரியுது. அப்போ இங்கே வந்து அதை தான் இங்கே வித்யாரண் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆத்மா அந்த தூய அறிவு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தானே சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்தின் சந்நிதியால் செயல்பட தொடங்கிய பிரகிருதியை ஒழுங்குபடுத்தும் ஒரு ஞாபகர் இருக்காரு. அந்த ஈஸ்வரனுக்கு வந்து ஞாபகர்னு பேர் வச்சிருக்காரு இங்க, அதான் இந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்துல வருது பாருங்க, பிரகிருதேர் ஹி ஞாபகம் ஈஸ்வரம் புரவத்தே யோகாகா. அப்போ அந்த ஈஸ்வரனே இங்க ஞாபகரா வந்து இந்த உலகத்தை அனுபவிக்கிறான், செயல்படுத்துகிறான் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அப்போ இது யார் சொல்கிறான்னா, யோக சாஸ்திரம் இதை வெளிப்படுத்துது. மேலும் அந்த ஈஸ்வரன் வந்து ஜீவர்களோட உயர்ந்தவன் என்று உபநிடதங்கள் அறிவிப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது என்று இந்த ஸ்லோகத்தில் புரிய வைக்கிறார். அப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தை வச்சு கொஞ்சம் ஆழ்ந்து விசாரம் பண்ணி பார்த்தோம்னா, இப்போ சாங்கியம் மற்றும் யோகம் அப்படின்னு ரெண்டு தரிசனங்கள் இருக்கு. நம்ம ஏற்கனவே நிறைய தரிசனங்கள் பார்த்துட்டோம், அதாவது நியாயம், வைசேசிகம், மீமாம்சம் அப்படியெல்லாம் பார்த்துட்டு வந்ததில் சாங்கியம் பார்த்தோம். இப்போ சாங்கியத்துக்கும் யோகத்துக்கும் ஒரு வேறுபாடு என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா, இந்த ரெண்டு தரிசனங்களுக்குள்ள வேறுபாட்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சாங்கியம் என்ன சொல்லுதுங்க, புருஷன் பிரகிருதி இந்த ரெண்டு விஷயங்கள் போதுமானவைகள் சொல்லுது. அதாவது புருஷன் என்றால் சைத்தன்யம், அந்த தூய அறிவு. பிரகிருதி என்பது இந்த இயற்கை, இந்த உலகம், அது ஜடத்தன்மை வாய்ந்தது. அப்போ புருஷன் என்பவன் அறிவு, இந்த உலகம் என்பது ஜடம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை எடுத்துக்குது. இது சாங்கிய தத்துவம். அந்த ரெண்டை வச்சுக்கிட்டு இந்த உலகம் தோன்ற இதற்கு மேல் வேறு எதுவும் தேவையில்லை என்று ஒரே வார்த்தையில சாங்கியம் முடிச்சிடுது. அதாவது புருஷன் இருப்பதனால ஆத்மாவின் அதிஷ்டானத்தினால் இந்த உலகம் தோன்றுகிறது அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை நமக்கு சாங்கியம்ங்கிற தரிசனம் கொடுத்தது. ஆனால் யோக தரிசனம் இருக்கு இல்லையா, யோகம், யோகத்தினுடைய ஆசிரியர் யாரு, பதஞ்சலி. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரு வருவாங்க, யோகத்தினுடைய குரு வந்து பதஞ்சலி. அப்போ இங்கே யோக தரிசனம் ஒரு கேள்வியை எழுப்புகிறது. அது என்ன சொல்லுதுன்னா, சரிப்பா நீ சொல்ற மாதிரி வச்சுக்கலாம், என்ன வச்சுக்கிறேன், புருஷன்கிற ஒரு அறிவு ஓகே, பிரகிருதிங்கிறது ஜடம் சரி. அப்போ இந்த ஜடமான பிரகிருதி எப்படி ஒழுங்காக இயங்குகிறது அப்படின்னு ஒரு கேள்வியை யார் எழுப்புறா, யோக சாஸ்திரத்தினுடைய குரு எழுப்புறார். நீ சொல்ற மாதிரியே நம்ம வந்து புருஷன் அறிவு அப்படிங்கும் போது அதனுடைய அதிஷ்டானத்துல அந்த அறிவின் மூலமா இந்த பிரகிருதி உருவாக்கப்பட்டிருந்தாலும், இந்த பிரகிருதியினுடைய ஒழுங்கு, அந்த ரித்தம் இருக்கு இல்லையா, ரித்தம்னு சொல்லுவோம் சான்ஸ்கிரிட்ல, ரித்தம்னா நியதி மாறாதது அப்படின்னு இந்த இயற்கை இருக்கு. இப்ப இந்த இயற்கையில நீங்க கவனிங்களேன், எல்லாமே ஒரு ரித்தம்ல வேலை செய்யும். அதாவது பூமி தன்னைத்தானே சுற்றுவதனால நமக்கு இரவு பகல் தோன்றும். அந்த சூரியன் வந்து அது அதனுடைய வேலையை சரியா செய்யும். மற்ற கோள்கள் அது அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. விண்மீன்கள் வானத்துல தெரியுது, நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்குறோம். அப்புறம் காற்று அழகா அது வந்து போகுது. இப்படி இயற்கையில எல்லாமே பஞ்சபூதங்களும் இந்த பிரபஞ்சமும் எல்லாமே ஒரு நியதிக்குள்ள ரொம்ப அருமையா ஒரு கட்டுப்பாட்டோடு இயங்கிட்டு இருக்கிறத கவனிக்க முடியுதா. அப்போ இது ஜடத்தன்மை அப்படின்னா எப்படிங்க இது இப்படி கட்டுப்பாட்டோடு இயங்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஜடத்தன்மைன்னா அதுல யார் அப்ப இயக்குறா, கொஞ்சம் யோசிக்கணும் இல்லை. நம்ம வந்து இதை யோசிக்காம உலகமே இல்லைன்னு ஒட்டமொத்தமா கழட்டி கட்டிடக்கூடாது. நிறைய பேர் அதை தப்பு பண்றாங்க. அது இந்த ஆங்கில எழுத்தாளர்கள் வந்து மிகப்பெரிய தவறு அதை பண்றாங்க. அதாவது யூனிவர்சலே கிடையாது, ஒன்லி கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. பட் இங்க நம்ம அத்வைத வேதாந்தம் அப்படி அவங்க சொல்ற அந்த குருட்டுத்தனமான விஷயத்தை அப்படியே ஏத்துக்காம விசாரணை பண்ணுது. அந்த விசாரணை தான் இப்ப நாமளும் பண்றோம். அது வந்து நம்ம எந்த அடிப்படையில பண்றோம், யோக சாஸ்திரத்தின் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம். அதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அதாவது நம்ம அத்வைத வேதாந்திகள் வந்து மிகப்பெரிய ஞானிகள். சாதாரணமா அப்படியே ஒருத்தர் சொல்றதை ஏத்துக்க மாட்டாங்க, விசாரணை பண்ணி விவேகத்தால விழிச்சுக்கிட்ட பிறகுதான் அதை ஒத்துக்குவாங்க. அவங்களுக்கு எவிடன்ஸ் வேணும், பக்காவா எல்லாமே அவங்களுக்கு அனுபவத்துக்கு வரணும், இல்லைனா அவங்க எதையுமே ஏத்துக்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதுக்கு சுவாமி விவேகானந்தருடைய ஒரு கருத்துரையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை காண வேண்டும், இல்லாவிட்டால் அந்த கடவுள் இல்லாமல் இருப்பதே மேல் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அவரை புத்த மதத்தை சேர்ந்தவன் சொல்லிட முடியுமா, இல்ல சமண மதத்தை சேர்ந்தவன் சொல்லிட முடியுமா? கிடையாது. அவரு அத்வைத வேதாந்தி சுவாமி விவேகானந்தர். அப்ப எந்த அடிப்படையில் அவர் கடவுள்னு ஒருத்தர் இருந்தா பார்க்கணும், இல்லைன்னா அந்த கடவுளே இல்லைனாலும் பரவாயில்லைன்னு சொல்றாருன்னா அதுதான் விசாரணை பண்ணி விவேகத்தால அனுபவத்துக்கு வந்து அந்த விஷயத்தை சொல்லணும். அனுபவம் இல்லாம ஒரு விஷயத்தை நம்ம சொல்லக்கூடாது, அவர் நம்ம ஏத்துக்க மாட்டோம். அப்ப கடவுளும் நம்முடைய அனுபவத்துக்கு வந்தாதான் அது கடவுள்பா, அப்படி அனுபவத்துக்கு வரலன்னா அந்த கடவுளே நமக்கு தேவையில்லைங்கிற அளவுக்கு விவேகானந்தர் பேசுறத விடவா இவங்க நியாயம் வைசேசிகம் பேசிட போறாங்க? கிடையாது. அவங்க எல்லாம் வந்து வேதத்தை எடுத்துக்கிறது இல்லை. இப்ப புத்த மதம் கூட வேதத்தை மறுக்குது, சமண மதம் கூட வேதத்தை மறுக்குது, ஆனா வேதத்தை எடுத்துக்கொண்ட சுவாமி விவேகானந்தரே வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா நம்ம விசாரணை பண்ணி பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா இன்னும் நம்ம கொஞ்சம் ஆழமா இந்த பாடத்திட்டங்களுக்குள்ள நுழையணும், அப்பதான் நமக்கு அந்த தெளிவு கிடைக்கும். சும்மா மேலோட்டமா அப்படியே கடந்து போயிடக்கூடாது, நாலு விஷயத்த படிச்சுட்டு அவ்வளவுதான் அத்வைதம்னு புரிஞ்சிக்க கூடாது, ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அதனால யோக தரிசனம் ஜடமான பிரகிருதி இவ்வளவு ஒழுங்காக எப்படி இயங்குகிறதுன்னு ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பிட்டு என்ன சொல்றதுன்னா, ஒரு விதையானது மரமாக வளர்வதற்கும் கிரகங்கள் தங்கள் பாதையில் தானாகவே சுழல்வதற்கும் கர்ம பலங்கள் தக்கவரிடம் சேர்வதற்கும் இவை வெறும் ஜடப்பொருளின் தன்னிச்சையான செயல்களாக இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விய யோக சூத்திரம் யோக சாஸ்திரம் யார் இடத்துல கேக்குது? இந்த சாங்கியர்கள் இடத்துல கேக்குது. ஏன்னா சாங்கியர்கள் தான் இப்ப மற்றவங்களோட ரொம்ப அறிவாளிகளா வந்துட்டாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிறவன் சொதப்பிக்கிட்டு இருந்தான், அது ஆத்மாவையே ஜடம்னு சொதப்புனா அது ஒரு கேட்டகரி. அப்புறம் ஆத்மா வந்து ஜடம் இல்லை, அது ஜடமாவும் இருக்கும் அறிவாவும் இருக்கும், அறிவாவும் இருக்கு ஜடமாவும் இருக்குன்னு சொல்றான். அப்படி ரெண்டையும் கலந்து ஒருத்த விடுறான், அவன் ஒரு வைசேசிகம். அப்புறம் மீமாம்சத்துல ஒரு பிரிவினர்கள் வந்தாங்க, பாட்ட மீமாம்சர்கள். அப்புறம் இப்படி எல்லாம் இல்ல இல்ல அது இப்படிதான் அப்படிதான் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொன்னாலும் சாங்கியம் மட்டும் என்ன சொல்லுதுன்னா ஆத்மானா அது அறிவு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு இல்லையா. அந்த வகையில சாங்கியம் வந்து மற்றவங்களோட பெட்டரா படுது நமக்கு, அவன் ஒத்துக்கிறான் ஆத்மானா அறிவு தான் ஒத்துக்கிறான். ஆனா பிரகிருதி வந்து ஜடமுண்டான். அப்ப இங்க வந்து பாருங்களேன், இந்த பிரகிருதி ஜடம் என்பதனால இது தேவையற்றது என்று ஒதுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு யார் இடத்துல இருக்கு? சாங்கியர்கள் இடத்துல இருக்கு. ஆனா அதுக்கு அப்பாற்பட்ட இன்னும் கொஞ்சம் அறிவாளிகளா யோக சாஸ்திரத்தை எழுதின மகான்கள் வராங்க. அவங்க கேட்கிறாங்க, விதை வந்து ஒரு விதை தான்ப்பா, அந்த விதைக்குள்ள ஒண்ணுமே இல்லைதான், ஆனா அந்த விதை மரமா மாறுறதுக்கு எப்படி துளிர் விடுது, அப்புறம் அதுல இருந்து கிளைகள் இலைகள் காய்கள் பூக்கள் கனிகள் எல்லாமே வருதே, அப்போ அந்த ஒரு ரித்தம் ஒரு நியதி அழகா இயங்குதே, யார் சொல்லி கொடுத்தா அதுக்கு இப்படியெல்லாம் செய்ய அப்படிலாம் செய்யின்ட்டு அப்படியே அது ஒரு சிஸ்டமேட்டிக்கலா கொடுக்கப்பட்ட பதிவுப்படி அழகா அது தன்னுடைய வாழ்க்கையை வாழுதே, கிரகங்களும் தங்கள் பாதை மாறாம சுழலுது. ஏன்னா யோசனை பண்ணி பாருங்க, இப்ப கிரகங்கள் வந்து பூமியினுடைய வட்டப்பாதையில போய் செவ்வாய் கிரகம் பூந்துச்சுன்னா என்னாகும்? ஒன்னோட ஒன்று மோதி வெடிச்சிடும். அப்போ ரெண்டு கிரகங்களும் ஒன்னோட ஒன்று ஒரு காலத்துல மோதிடும். ஆனா இதனுடைய பாதைக்கு அது வர்றதில்லை, அதனுடைய பாதைக்கு இது வர்றதில்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வட்டப்பாதையில அழகா சூரியனை சுற்றி சூரியனை மையமாக கொண்டு கிரகங்கள் சுற்றுகிறன என்று விஞ்ஞானிகளே கண்டுபிடிச்சு சொல்லிட்டான். அப்ப அந்த விஞ்ஞானிகளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் மிரண்டு போற விஷயமா தான் இருக்குது, ஏன்னா அவங்களால இதை புரிஞ்சிக்கவே முடியல. எப்படி இவ்வளவு ரிதம் நியதி மாறாம சுத்துதே, இதை எப்படி யார் இயக்கிட்டு இருக்கா, என்னதான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுனாலும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்க எப்படி கிரியேட் ஆகுது, அது என்ன வகையில் அதை உருவாக்க முடியும், இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்ப அவனுக்கு பதில் சொல்ல முடியல. பாருங்க, அவன் ஏதோ ஒன்று வளர்கிட்டு இருக்கான் விஞ்ஞானிகள்லாம். ஆனால் இங்கே யோக சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அதற்கான பதிலாக யோக சாஸ்திரம் ஞாமகன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முன்னிறுத்துது. ஞாமகன் ஞாமகன்னா அவன் தான் ஈஸ்வரன், இந்த உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற மகாசக்தி, அதான் பராசக்தி. அப்போ இங்க என்னன்னா இந்த ஸ்லோகத்திலே ஒரு சித்து சன்னிதவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது, சித் சன்னிதவ் அப்படிங்கிற வார்த்தை. அப்போ அந்த சைத்தன்யத்தில் அந்த சித்துங்கிற அறிவு சன்னிதானத்தில் எல்லாமே அழகாக இயங்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த சைத்தன்யம் எதையும் செய்கிறதில்ல, அது அப்படியே சும்மா தான் இருக்கு. ஆகவே அதன் இருப்பு மட்டுமே இந்த பிரகிருதியின் செயல்பாட்டிற்கு போதுமானதாக உள்ளது என்பதாக சாங்கியர்கள் சொன்னாலும், அதை நாம் இன்னும் கொஞ்சம் எளிதாக புரிந்து கொள்ள சில ஓமானங்களை வைத்து கொண்டு பார்க்கலாம் என்று பார்த்தா, இப்போ காந்தம் வந்து அசையாமல் இருந்தாலும் அதன் அருகே வைக்கப்பட்ட இரும்பு வந்து அந்த காந்தத்தினுடைய தன்மையால் அப்படியே லைட்டாக அசையுது. அதே மாதிரி சூரியன் வந்து வானத்தில் இருந்தாலும் அது கீழே இறங்கி வந்து வயல்வெளியில் வேலை செய்கிறது இல்லை. சூரியன் வானத்தில் தான் இருக்கு, அது கீழே பூமிக்கு வந்து வயல்வெளியில் வேலை செய்கிறது இல்லை. ஆனால் அந்த சூரியனுடைய இருப்பால் இங்கே விதைகள் எல்லாம் முளைத்து செடிகளாக மாறி அது மரமாக மாறி காய்கள் கனிகள் எல்லாம் கொடுக்குது. அப்போ அந்த விதையானது ஒரு விருட்சமாக மாறணும்னா சூரியன் இல்லாமல் நடக்கவே நடக்காது. ஆனால் சூரியனுடைய அதிஷ்டானத்தில் தான் இங்கே இந்த மரங்கள் எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம நடைமுறையாக எலக்ட்ரானிக் அனுபவத்தில் மின்சாரத்துக்கு வாய்ஸ் கிடையாது இல்லையா. மின்சாரம்ங்கிறது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி, அதுக்கு பேசும் சக்தி இருக்கா? இல்லை. ஆனால் அந்த மின்சாரம் வந்து ஒரு ரேடியோக்குள்ளே போந்த உடனே நம்மள மாதிரியே பேசுது, ஒரு செல்போனுக்குள்ளே போந்துட்ட உடனே நம்மள மாதிரியே பேசுது பாருங்களேன். அப்போ நாம் பேசுறது அவர் கேட்குறாரு, அவர் பேசுறது நாம் கேட்குறோம், எல்லாம் எப்படி நடக்குது? ஒரு மின்சார சக்தி உள்ளே போயிட்டு அது பேட்டரி ஆப்ரேட் பண்ணி தான் அந்த செல்போனை இயக்குது. அப்போ ரேடியோ இந்த மாதிரி செல்போன் எல்லாமே மின்சாரத்தில் இயங்கக்கூடிய சாதனங்களாக இருந்தாலும் அவைகளெல்லாம் எப்படி பேசுகின்றன, அப்போ அந்த கருவிகள் எப்படி இயங்குகின்றன அப்படின்னு இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றையும் பின்னாடி ஆராய்ந்து பார்த்தா, அந்த மின்சாரம் பேசலை ஆனால் இது பேச வைக்குது. சூரியன் வந்து வயலில் வேலை செய்யலை ஆனால் வயல்வெளியில் விவசாயம் நடக்குது. காந்தம் அசைகிறது இல்லை ஆனால் காந்தத்தின் மூலமாக இங்கே இரும்பு துண்டுகள் அசையுது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த தூய அறிவு, அந்த ஆத்மா பிரம்மம் செயல்படுவதில்லை, ஆனால் அதனுடைய சந்நிதியில் இந்த பிரகிருதி செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க சாங்கியர்கள் சொல்கிறாங்க இல்லையா. அதை ஏற்றுக்கிட்டா அப்போ ஈஸ்வரனின் பங்கு என்ன அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டு யோக சாஸ்திரத்திட்ட தான் கேள்வி கேட்குறோம். சரி, அப்போ நீ வந்து இந்த பிரகிருதிங்கிறத ஈஸ்வரன் சொல்ல வரியாப்பா, அப்படியே சொல்லு. அப்போ அந்த ஈஸ்வரனுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டால் யோக சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, பிரகிருதி வந்து செயல்படுவது மட்டும் போதாது, அதாவது ஒழுங்காக காரணக்காரிய நியதியுடன் கர்ம விதிகளுக்கு ஏற்ப அது நடைபெற வேண்டும். இந்த ஒழுங்கை நிலை நிறுத்துவதற்கு ஈஸ்வரன் என்ற ஒரு ஞாபகர் இருக்கிறார் அப்படின்ட்டு இங்க வேத சாஸ்திரம் வெளிப்படுத்துது. அதாவது பிரகிருதி சக்தி, அது ஒரு செயலாற்றும் சக்தி, ஆனால் அந்த சக்திக்கான செயல்களுக்கான ஒரு நியதியை வழங்கக்கூடிய ஒரு அறிவார்ந்தவனுடைய ஆட்சி இருக்கிறது, அவன்தான் ஈஸ்வரன் என்று இங்க யோக சாஸ்திரம் சொல்லுது. ஜீவேபிய பரஹா, அவர் வந்து ஜீவனை விட உயர்ந்தவர் அப்படின்னு இந்த யோக சாஸ்திரம் சொல்றதை இங்க எடுத்து சொல்றாரு அந்த செயல்ல. அப்ப இந்த வரி ஜீவேப்ய பரஹ அப்படிங்கிற வரிய யோசனை பண்ணி பார்த்தோம்னா, இப்ப ஜீவன் என்பவன் யாரு? அவித்தையால் கட்டுப்பட்டவன், அஜ்ஞானத்தால அறியாமையினால அது தெரியல இது தெரியலன்ட்டு கட்டுப்பட்டு கிடக்கிறான். மேலும் அவன் கர்மத்துக்கு உட்பட்டவன், செய்கின்ற செயல் வினைகளுக்கான பலாபலன்களை அவன் அனுபவிக்க வேணும், அதனால் அவன் சுகத்துக்கங்களை அனுபவிக்கிறான் ஜீவன். ஆனால் ஈஸ்வரனும் அந்த அவித்தைக்கு உட்பட்டவர் அல்ல, ஈஸ்வரனை அந்த அவித்தை கட்டுப்படுத்த முடியாது. ரெண்டாவது, அவர் கர்மத்தின் அடிமை அல்ல, ஈஸ்வரனுக்கு கர்மமும் இல்லை, ஆனால் அவர் கர்ம பலத்தை வழங்குகின்ற கர்மபல தாதா, ஈஸ்வரன் கர்ம பலத்தை கொடுக்கிறார். அப்போ எனவே இப்போ இதை நம்ம ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தா, இப்போ விவகாரத்தில் நம்ம செய்கின்ற செயல் விளைவுகளில் வியாபகாரிக சத்தியத்தில் யோக சாஸ்திரம் ஈஸ்வரனை ஜீவனை விட உயர்ந்ததாகவே ஏற்றுக்கொள்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல யோக சாஸ்திரம் வந்து இன்னொரு படி மேலே வந்து, பிரகிருதி என்பது நான் ஜடம் என்று ஒத்துக்கொள்ள மாட்டேன், பிரகிருதிக்கும் ஆதாரமாக ஒரு அறிவு அதை நடத்திக்கிட்டு இருக்கப்பா, அதுதான் ஈஸ்வரன், அந்த ஈஸ்வர நியதிக்குள்ள இங்க எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. அப்ப அந்த நிலைப்பாடை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இங்க யார் சொல்ல வரா? யோக சாஸ்திரம் சொல்லுது, சாங்கியத்துக்கு முரணான ஒரு கருத்தை முன்வைக்குது. அப்ப இதை வந்து அத்வைதம் எப்படி பார்க்குது? இப்ப அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏன்னா சாங்கியம் இந்த கான்செப்டை சொல்லுது, புருஷன் பிரகிருதி. இங்க வந்து யோக சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, புருஷன்கிறது அறிவு ஆத்மா, பிரகிருதி என்பது நீங்க சொல்ற மாதிரி இயற்கை மாயை, ஆனா அதுல ஈஸ்வரத்தன்மை இருக்குது. அந்த ஈஸ்வரத்தன்மை இருக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு நியதிக்குள்ள இருக்கு, ஒரு ரிதம்ல இயங்குது அப்படிங்கிறத இங்க யோக சாஸ்திரம் முன்வைக்குது. இவங்க ரெண்டு பேருடைய கருத்தை இப்ப அத்வைதம் எப்படி பார்க்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தின் அடிப்படையில ஸ்ரீ வித்யாரிணர் வந்து இன்னும் அத்வைதத்தின் இறுதியான முடிவை வந்து சொல்லல, இறுதி முடிவை வந்து இங்க அறிவிக்கவில்லை. அவர் முதல்ல வந்து மற்ற தரிசனங்களின் நிலைப்பாட்டை இங்கு ஒரு பொதுவாக முன்வைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு பின்னாடி யோகம் கூறுகின்ற ஈஸ்வரன், ஜீவன், பிரகிருதி இவைகள் அனைத்தும் வியாவகாரிக சத்தியத்திலே ஏற்றுக்கொள்ளத்தக்கவைகள் தான், ஆனால் பாரமார்த்திக நிலையிலே ஒரே பிரம்மம் மட்டுமே உண்மை அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தை கவனிக்க வேண்டும் என்பதையும் இங்க அத்வைத வேதாந்தத்தின் அடிப்படையில பார்க்க முடிகிறது. அப்ப இந்த ஸ்லோகம் அந்த இறுதி முடிவுக்கு ஒரு முன்னுரையாகவே அமைந்துள்ளது என்று பார்க்கிறோம். அப்ப இந்த ஸ்லோகம் நமக்கு ஒரு அழகான வாழ்க்கை பாடத்தை தருகிறது என்று பார்க்கிறோம். எப்படின்னா இப்போ கவனிங்களேன், உடல், மனம், புத்தி இந்த மூணும் பிரகிருதியின் கருவிகள், அவைகள் தங்கள் இயல்புப்படி இயங்குகின்றன. ஆனால் அவற்றை ஒழுங்குபடுத்தும் விழிப்புணர்வு இல்லை எனில் வாழ்க்கை சிதறி போகும். ஆகவே ஒரு சாதகன் தினமும் தன்னையே பார்த்து அவன் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். என்ன மாதிரி கேள்வி? இப்போ என்னுடைய மனமானது என்னை வழி நடத்துகிறதா, என்னுடைய மனம் என்னை இப்படி இப்படி வாழ வேண்டும் என்று என்னை வழி நடத்துகிறதா, அல்லது விழிப்புணர்வின் ஒளியில் நான் என் மனதை நெறிப்படுத்துகிறேனா? இதுதான் முக்கியமான கேள்வி. இதை வந்து ஒவ்வொருத்தருமே இந்த பாடத்திட்டங்களில் வர்ற சாதகர்கள் நிச்சயமாக தங்களுக்குள்ளேயே சுய விசாரம் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ மனம் போன போக்கில் போனோம்னா அப்போ மனதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம போயிடுவோம், நம்ம வாழ்க்கையை வந்து ஈஸ்வர நியதிக்குள்ள வராது, அதாவது ஒரு புத்திசாலித்தனமான வாழ்க்கையாக இருக்காது. அதாவது மனம் போன போக்கில் போறவங்க வாழ்க்கை வந்து தாறுமாறா போயிடும். அவன் எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி, யார் என்ன சொன்னாலும் அதை கேட்பான், அப்படியே செய்வான், அதை சரின்னு நம்புவான், விசாரணை பண்றதுக்கான சுய அறிவை பயன்படுத்த மாட்டான். அப்போ அவன் என்ன ஆயிடுவான், மனம் போன போக்கில் போய் தன் வாழ்க்கையை முட்டாள்தனமாகவே வாழ்ந்து முடிச்சிடுவான். அதுதான் அவை பிராட்டி சொன்னாங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், மனம் போன போக்கிலே போக வேண்டாம்லாம் பாடுவாங்க. அப்போ இது மாதிரி அவை பிராட்டி வந்து மனம் போன போக்கில் போக வேண்டாம் அப்படின்னு நமக்கு ஏன் சொல்றாங்க? மனசு தான் நம்மளை வந்து கண்டபடி இழுத்துக்கிட்டு போய் அதனுடைய போக்கில் நம்மளை வாழ வச்சிடும். அப்போ அதனுடைய போக்கில் நம்ம வாழ்ந்தோம்னா வாழ்க்கை தடம் மாறி போயிடும். ஏன்னா அது மனசுனா எப்பயுமே எதையாவது பற்றக்கூடியதுன்னு நான் சொல்லியிருக்கிறோம், அது ஏதாவது கண்டதெல்லாம் போய் பற்றிக்கும், அதுக்கு எது நல்லது கெட்டதுன்னு கூட விசாரணை பண்ற அளவுக்கு புத்திசாலித்தனம் இல்லை. ஏன்னா அது மனசு தானே, மனசு வந்து இன்னும் அப்டேட் ஆகல. அதாவது மனதினுடைய அடுத்த பரிமாணம் தான் புத்தி. அப்ப நீங்க புத்தியினால விவேகத்தினால விசாரித்து பார்த்தீங்கன்னா இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு தெளிவடைஞ்சிருவீங்க. அதுக்குதான் விசாரம், நித்திய அனித்திய வஸ்து விவேகம் தேவைப்படுது. அது விசாரத்தினால்தான் கிடைக்குமே தவிர மனசு அது போக்குல போறது அனுமதிச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அப்போ இங்க நம்ம ரெண்டு கேள்வி இங்க எழுப்பணும். ஒண்ணு வந்து, என் மனம் என்னை அதன் போக்கில் இழுத்து செல்கிறதா, அல்லது விழிப்புணர்வின் ஒளியில் நான் என் மனதை நெறிப்படுத்துகிறேனா அப்படின்னு இந்த ரெண்டு கேள்வியை நீங்க ஹைலைட் பண்ணி கேட்டுக்கங்க. அப்ப இதை நீங்க சரியா நடைமுறைப்படுத்தி வாழ தொடங்கினா யோகம் கூறுகின்ற ஞாபகம் என்ற கருத்து வெளிப்புற ஈஸ்வரனை மட்டும் குறிக்கவில்லை, உள்ளார்ந்த ஆன்மீக ஒழுக்கமாகவும் வெளிப்படுகிறது என்று பார்க்க முடிகிறது. இதைதான் பதஞ்சலி யோக சூத்திரம் அருமையா விளக்கும். நீங்க யாரெல்லாம் பதஞ்சலி யோக சூத்திரம் கேட்கலையோ அவங்க எல்லாம் போய் கண்டிப்பா கேளுங்க. ஏன்னா மூணு அத்தியாயம் பேசியிருப்பேன் பதஞ்சலி யோக சூத்திரத்துல, சாதனா பாதம், சமாதி பாதம், விபூதி பாதம், மூன்று பாதம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் யோக சூத்திரம். அது பதஞ்சலி முனிவர் வந்து அப்படியே புட்டு புட்டு வைப்பார், ஈஸ்வரன் கிட்ட வந்து எப்படி இந்த மனசு சரண்டர் ஆகணும், நம்முடைய இண்டிவிஜுவல் மைண்ட் என்ன, காஸ்மிக் மைண்ட் எப்படி, அது எப்படி ரிதம்ல இயங்குது. அதாவது இப்ப நீங்க உங்க மனம் போன போக்குல போற வாழ்க்கைக்கும் ஈஸ்வரனுடைய மனதிலுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க சுய முடிவு எடுக்க முடியாது, ஆனா ஈஸ்வரனுடைய சுய முடிவு சூப்பரா இருக்கும். அதுதான் மெச்சூரிட்டி. அதாவது இப்போ உங்களுக்கு சின்ன குழந்தைக்கு உண்டான ஒரு வாழ்க்கைக்கும் அவங்க அப்பா அந்த குழந்தையை வழி நடத்துறதுக்கான வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அதை எப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கை குழந்தை இருக்கு, அது ரோட்ல வந்து அம்மா கையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிற வரைக்கும் சேஃபா போகும். அம்மா கையை விட்டுட்டு வேற ஏதாவது வேலையா நின்றுட்டு காய்கறி கறி வாங்க நின்றுட்டான்னு வச்சுக்கோங்களேன், மளிகை கடையிலயோ காய்கறி கடையிலயோ கையை விட்டுட்டா உடனே இது என்ன பண்ணும், பின்னாடி அங்கே இங்கே பார்க்கும், எதையாவது போய் பொறுக்கும், திடீர்னு ரோட்ல குறுக்குல ஓடும், அடிபட்டுடும். அப்போ என்ன, ஒரு செகண்ட் அம்மாவுடைய கட்டுப்பாட்டை இழந்ததுனால அந்த குழந்தை வந்து தடம் மாறி போகுது பார்த்தீங்களா. அப்போ ஏன் அந்த குழந்தையினால அந்த மாதிரி அம்மா கூட இருக்கும்போதும் அம்மா விட்டுட்டா தன் போக்கில் போகிறது நடக்குது. அது போக்கில் போனால் அது பார்க்கறதெல்லாம் சந்தோஷப்படும், அது ரோட்ல பார்த்தா அது குப்பையில கிடக்கிறத போய் பொறுக்கும், அதுக்கு என்ன தெரியும், அது நல்லதா கெட்டதான்ட்டு அது எதுவும் ஒன்று போய் பிடிச்சி இழுத்துரும், இழுத்து கையெல்லாம் அழுக்கு பண்ணிக்கும், அல்லது ஒரு கெட்டதில் கை வச்சிடும். அப்புறம் ரோட்ல குறுக்கில் போகிறதுக்கு அதுக்கு என்ன, எல்லாம் பஸ் எல்லாம் போதும் நாமளும் போகலான்ட்டு குறுக்கில் போகும். அப்போ அந்தளவுக்கு அதுக்கு மெச்சூரிட்டி இல்லை இல்லையா. இந்த அடிப்படை உண்மை நமக்கு எப்படி புரியும், அந்த சிறு குழந்தையா இருந்தா விவரம் பத்தாது, அதே அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்தா அவ பார்த்துக்குவா. அப்போ நமக்கு இங்கே ஒன்றும் இல்லை, சேஃப்டி அம்மா கிட்ட இருக்குது சேஃப்டி இல்லையா. அதுதான் இங்கே சாஸ்திரம், யோக சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும். யோக சாஸ்திரம் எப்படி சொல்லி கொடுக்கும்னா, நீயா மைண்ட்ல ஒரு விஷயத்த செய்யறதுக்கும் ஈஸ்வரனுடைய மனசோட நீ விவகாரம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப நீ ஈஸ்வரனிடத்துல ஒன்னு ஒப்படைச்சிரு, ஈஸ்வர பிரணிதானத்வா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் பதஞ்சலி யோக சூத்திரத்துல. அந்த ஈஸ்வரனிடத்திலே உன்னை முழுமையாக ஒப்படைத்து விடு, அவன் பார்த்துக்கும் அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும். அதைதான் நாமளும் வேதாந்த பாடங்கள்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். எப்படி சொல்லி கொடுப்போம்னா, இப்ப நீங்களா அது இது பண்றதை விட நானுங்கிற அந்த ஈகோ விட்டுருங்க, ஏன்னா இங்க ஈஸ்வரன் தான் இருக்கிறான், ஒட்டுமொத்த பிரபஞ்சமா அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, இங்க நீங்க என்னத்த செய்யறதுக்கு இருக்கு, அவன் செய்யறான் எங்க உங்க வாழ்க்கையா. அப்ப அவன் வாழ்றத நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அவன் வாழ்வான், அப்ப உங்க லைஃப் ஸ்டைலே மாறும். ஆனா நீங்களா வாழ முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு விருப்பமான வாழ்க்கையா மாறும், ஆனா அது நல்லதாகவும் மாறலாம் கெட்டதாகவும் மாறலாம், அது புரிஞ்சிக்க முடியாதுல்ல. இப்போ நம்முடைய புத்திசாலித்தனத்துக்கு ஏற்ற வாழ்க்கை தானே அது. இப்போ நானா ஒரு முடிவு எடுத்து வாழும்போது அது நல்லதுன்னு நினைச்சு நான் போய் செய்வேன், கடைசியில் அது எனக்கு கெட்டதாவே முடிஞ்சு எனக்கு கஷ்டத்தை கொடுத்துரும். அப்புறம் நான் என்னடான்ட்டு மண்டையை சொரிஞ்சிட்டு உட்காந்துருக்கிறத விட அதை பத்தி தெரிஞ்சவங்க ஒருத்தருடைய அட்வைஸோட செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது நான் நல்ல விதமா செஞ்சு அதுல சக்சஸ்ஃபுல்லா முடிக்கலாம்ல. அப்போ அதுக்கு தான் நமக்கு முன்னோர்கள் வந்த வழி சொல்லித்தராங்க, நீயா ஒரு முடிவு எடுக்கிறத விட ஏற்கனவே முன்னோர்கள் காட்டிய வழியில போ, அதான் உனக்கு சேஃப்டின்னு சொல்றாங்க. இப்ப நானா ஒரு பாதைய அங்கிங்க சுத்தப்படுத்திக்கிட்டு வெட்டிக்கிட்டு முள் இருக்கான்னு கூட்டி விட்டுக்கிட்டு போறதை விட ஏற்கனவே ஒரு நாலு பேர் அந்த பக்கம் போய் அந்த ரோடை சுத்தப்படுத்தி வச்சிருப்பாங்க, தடம் போட்டு வச்சிருப்பாங்க, அங்க முள்ளும் இருக்காது ரோடு நீட்டா இருக்கும். அப்ப அந்த வழியா நான் போயிட்டேன்னா நீட்டா நான் அந்த இடத்த போய் அடைஞ்சிட முடியும். ஆனா நானா புது தடத்தை உருவாக்கினேன்னா சிக்கிக்குவேன். அதைதான் இங்க மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க, அவங்கவங்க அவங்கவங்க மனசு போன போகாதீங்கப்பா, நமக்கு எல்லாத்துக்கும் மேல ஈஸ்வரன் இருக்கிறான், அவன் தான் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறான், அவன் தான் ஞாமகன், இந்த உலகத்துக்கான நியாயத்தை வழங்குகின்ற ஒரு அதிபதி, அதாவது ஈஸ்வரன் தான் அதிபதி. அப்ப இந்த சைத்தன்யத்தின் சந்நிதியால் பிரகிருதி செயல்படுகிறது. யோக தரிசனம் அந்த செயல்பாட்டிற்கு ஒரு ஞாமகராக ஈஸ்வரனை ஏற்றுக்கொள்கிறது. ஈஸ்வரன் கர்ம நியதியின் அதிபதியாக உள்ளான், ஜீவன் கர்மத்தை அனுபவிப்பவனாக உள்ளான். எனவே வியாபகார நிலையிலே ஈஸ்வரன் ஜீவனை விட உயர்ந்தவன். அத்வைதத்தில் இது இறுதி முடிவு என்று சொல்ல முடியாது, பிரம்மத்தை அதன் ஐக்கியத்தை நோக்கி செல்லும் இடைநிலை விளக்கமாகத்தான் நாம் இதை இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வித்யாரண்யர் அறிவுறுத்துகிறார். அப்போ நான் இந்த இடத்த உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், இப்போ இந்த யோக சாஸ்திரமே முடிந்த முடிவுன்னு முடிவு எடுத்துடக்கூடாது. யோக சாஸ்திரம் ஈஸ்வரனை காட்டி கொடுக்கும், ஆனா ஈஸ்வரன் தான் மாயைன்னு நமக்கு அத்வைத வேதாந்தம் காட்டி கொடுக்கும். அப்ப அத்வைத வேதாந்தத்துல நம்ம மாயையை கடந்தா தான் நம்ம பிரம்மமா பிரகாசிக்க முடியும். அப்ப நம்ம பிரம்மம்ங்கிற நிலைப்பாடை முழுமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம படிப்படியா தான் வர முடியும். டைரக்டா போய் பிரம்மத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா உங்க மைண்ட் ஏத்துக்காது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்ப அதனாலதான் அந்த சின்ன சின்ன கர்ம காண்டங்கள் எல்லாம் சில காரியங்களை செய்யுங்க, சேவைகள் செய்யுங்க, அந்த சரியை கிரியைங்கிறத ஏதேனும் ஒரு வகையில நீங்க அந்த சமுதாயத்துக்கு செஞ்சிடுங்க, அப்போ உங்களுக்கு வந்து மனசும் அந்த உடலும் தூய்மையாகும். அந்த செயல் நடக்க நடக்க உங்க மைண்டும் அந்த பாடியும் பியூரிஃபிகேஷன் ஆகும். அதனால மைண்ட் என்ன ஆகும், அப்டேட் ஆகும். அப்போ உங்களை அடுத்த படிநிலைக்கு தானாவே தூக்கிட்டு போகும். அப்ப சரியையிலிருந்து கிரியைக்கு போவீங்க, கிரியையிலிருந்து தானாவே யோகத்துக்கு வருவீங்க. அப்ப யோகத்துக்கு வந்த பிறகுதான் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். அப்ப சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற படிநிலைகள்ல நாம பயணம் பண்ணுவதற்கான அடிப்படை தத்துவங்களை இங்க அருமையா மகான்கள் நமக்கு சுட்டி காட்டிட்டு வராங்க. அதைதான் இங்க வித்யாரண்யரும் நமக்கு விளக்கமா பல தரிசனங்களை காட்டி கொடுத்து, ஒவ்வொரு தரிசனமும் இப்படி படிப்படியா மேல வந்திருக்கு, ஒவ்வொரு ரிஷிகளும் ஒவ்வொரு வழியும் நடத்துறாங்க நம்மள. ஆனா இங்க எதுவும் தப்பு இல்லை. ஆக்சுவலா நான் அதான் சொல்லுவேன், இப்போ பக்திங்கிற முறையில நீங்க சாதாரணமா கோயிலுக்கு போய் முதல்ல சாமி கும்பிட ஆரம்பிக்கிறது ஒரு முதல் நிலை பாடம். ஆனா அப்படியே கும்பிட்டுட்டு இருக்க கூடாது. அந்த கும்பிட்டு இருக்கும்போது அது என்ன, எதற்காக கும்பிடுறேன், இந்த கடவுளை கும்பிட்டதுனால எனக்கு என்ன பலன், இவர் என்ன எனக்கு கொடுப்பார், இவரிடத்துல நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு நமக்குள்ள சில கேள்விகளை எழுப்பவே நமக்கு அடுத்த பரிமாணம் திறக்கும். அதுதான் மைண்டினுடைய அப்டேஷன். அதை விட்டுட்டு இல்லை நான் எப்படியோ வாரத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போறேன், அதை சாமி கும்பிட்டு வந்தா பாதம் அவர் பாத்துக்குவார், அப்புறம் நான் எப்பயும் போல என்னுடைய வாழ்க்கையை மனம் போன போக்கில் நான் வாழ்வேன் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தா உங்களுக்கு நல்லது வராது, கெட்டது வராது, எது நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா புரியாது, உங்களுக்கு எப்படி வாழ்க்கை போகுதுன்னு தெரியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி வாழாம புரிதலோட வாழணுங்கிறது தான் இங்க வேதம் நமக்கு காட்டுகின்ற வழி. அப்போ இதை பற்றி இந்த பிரம்மம் வந்து அதனுடைய நிலைப்பாட்டை நம்ம உணர்வதற்கான ஒரு இடைநிலை விளக்கம் தான் இந்த ஈஸ்வரனுடைய நியதி நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஈஸ்வரன் யாரு, அந்த எப்படி மாயாசக்தியா இங்க உலகத்துல பரிணமிக்குது, அது யாருடைய சக்தி, அப்புறம் அதை நான் கடந்து போறதுனால உண்மை நிலை என்ன, அதுதான் நமக்கு அந்த இன்னைக்கு பார்த்தோம். காரண சரீரம் அதாவது ஆனந்தமய கோஷம், இது ரெண்டையும் நான் எடுத்து அன்னைக்கு உங்களுக்கு புரிய வச்சேன். அப்ப இதை சுவேதாஸ்வர உபநிஷத்து சொல்லுது, அனுபவிப்பவன் அனுபவ பொருள் இவற்றை இயக்குபவன் இந்த மூன்றையும் அறிய வேண்டும் என்று சுவேதாஸ்வர உபநிஷத்து சொல்லுது. கட உபநிடதமும் அதை சொல்லுது, அதாவது நித்தியர்களுள் நித்தியன், சைத்தன்யன்களுள் சைத்தன்யன், பலரின் கர்மங்களை ஒழுங்குபடுத்தும் ஒருவன் என்று ஈஸ்வரனை வந்து உபநிஷதங்கள் அருமையா புரிய வைக்குது. அந்த நிலையில இப்ப நம்ம இதை பார்க்கும்போது பிரகிருதியை விட அவ்யக்தம் உயர்ந்தது என்று ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லையா. அப்ப அவ்யக்தம் என்றால் என்ன, அப்ப அவ்யக்தம் என்றால் வெளிப்படாத நிலை. அதாவது விதை வந்து ஒரு மரமாக வெளிப்படுவதற்கு முன்பு இருந்த நிலைப்பாடு தான் நம்ம அவ்யக்தம் என்று சொல்றோம். இப்ப அந்த அவ்யக்தம் என்பது இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பு இருந்த காரண நிலை, அதைத்தான் நம்ம அவ்யக்தம் என்று சொல்றோம். அதைத்தான் மாயைன்னு சொல்றோம். அதான் நான் இங்க காரண சரீரம் பாடம் இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். ஜீவனுக்கு என்ன இருக்குது, ஈஸ்வரனுக்கு என்ன இருக்கு, ஈஸ்வரனுடைய சக்தி மாயா, ஆனா ஜீவனுடைய சக்தி வந்து அவ்யக்தம். அப்ப இந்த நிலையில அவன் அறியாமையிலிருந்து அந்த அறிவை அடையணும்னா ஈஸ்வரன் நிலைக்குள்ள வந்தாதான் அவன் அறிவை அடைய முடியும், இல்லைன்னா அறிவை அடைய முடியாது. ஏன்னா அவன் தன்னை ஜீவன்லேருந்து டைரக்டா பிரம்மமாக முடியாது. அப்ப ஜீவிதம்ங்கிறது எப்படி நடக்குது, இந்த ஜீவிதத்துக்கு எப்படி ஒரு நியதி மாறாம நிகழுது அப்படிங்கிறத நீங்க கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா சும்மா ஒட்டுமொத்தமா இந்த ஜகத்து வந்து ஜடம்னு சொல்லிடக்கூடாது. அத்வைத வேதாந்தம் அதை ஜடம்னு சொல்றது கிடையாது, அசத்தியம்னு சொல்றது கிடையாது. ஏன்னா இல்லைன்னு சொல்லல, மித்தியான்னு தான் சொல்லுது, தோற்றம்னு சொல்லுது. அப்ப அந்த தோற்றம் எதனால அப்படிங்கிறத நம்ம விசாரணை பண்ணி பார்க்கணும். அப்ப இந்த நிலையில நம்ம இங்க விசாரணை பண்ணும்போது நமக்கு என்ன புரிஞ்சுது, நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது இல்லையா. இப்ப இந்த உடல்ங்கிறத நம்ம சாதாரணமா கடந்து போக முடியாது. இப்ப நான் உங்களுக்கு இதை உதாரணம் சொன்னேன், இப்ப இந்த உலகம் வந்து உண்மையிலேயே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இப்ப இந்த உலகத்துல இந்த உடல்ங்கிறது இப்போ ஒண்ணு வந்திருக்குது, என்னுடைய உடம்பு எனக்கு இருக்கு. இப்ப என்னுடைய உடம்புல எனக்கு பசி எடுக்குது, நான் சாப்பிடுறேன், சாப்பிட்ட உடனே எனக்கு சாப்பாட்டுல சாம்பார் கொடுக்குறாங்க, ரசம் கொடுக்குறாங்க, தயிர் பொரியல் விதவிதமான எனக்கு வெரைட்டி ரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, நான் எல்லாம் சாப்பிட்டேன். ஆனா உள்ள போன உடனே அது எல்லாம் உடம்புக்குள்ள போய் ஒவ்வொரு வேலையும் செய்தே, ரத்தமா மாறுது, எலும்பா மாறுது, மஜ்ஜையா மாறுது, சப்த தாதுக்கெல்லாம் நம்ம உடம்புல மாறுது. அதுக்கு ஏதாவது நீங்க வெளியிருந்து ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பிச்சிங்களான்னு நான் கேட்டேன், போன தடவை அதெல்லாம் கேட்டிருக்கேன். இப்ப நீங்க சாம்பார் சாப்பிடும்போது நீ உள்ள போய் ரத்தமா மாறிக்கோ, சாப்பாடு வெள்ளை கலர்ல இருக்கு, நீ இதை உள்ள போகும்போது நீ போய் எலும்பா மாறிக்கோ அப்படின்னு ஏதாவது நீங்க ப்ரோக்ராம் பண்ணி உள்ள அனுப்பிச்சிங்களா? நீங்க பாட்டு எல்லாத்தையும் தான் அள்ளி போட்டீங்க, நல்லா கலந்தும் அடிச்சிங்க, சாம்பாரம் சாப்பிட்டீங்க, ரசத்தை சாப்பிட்டீங்க, தயிரை சாப்பிட்டீங்க, காய்கறி சாப்பிட்டீங்க, எல்லாம் உள்ள கலந்துதான் போச்சு. சாப்பிடும் போதுதான் சுவை, நாக்கு வரைக்கும் தான் உங்களுக்கு எல்லாம் தனித்தனி டேஸ்ட், இது சாம்பார் டேஸ்ட், இது ரசத்தினுடைய டேஸ்ட், இது தயிர் டேஸ்ட்ன்ட்டு. ஆனா உள்ள போன பிறகு அந்த டேஸ்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் உள்ள போய் அழகா நம்ம உடம்பாவே மாறுது பாருங்க. அப்ப அந்த உடம்பா மாறுறதுல வெறும் உடம்பு இல்லை, அதுக்குள்ள எலும்பு நரம்பு மஜ்ஜை ரத்தம் எல்லாமே தனித்தனியா உருவாகுது. அப்ப இந்த விஷயத்த ஒரு ரித்தம் ஒரு ஒழுங்கு மாறாம ஒரு நியதி மாறாம யாரோ ஒருத்தன் செய்யறான், யாரோ ஒருத்தன் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான், அவன் யாரு அதுதானே கேள்வி. அது அவன் யாருன்னு தெரியாம இந்த உடம்பை நீங்க உதாசீனப்படுத்த முடியாதுல்ல. அப்ப இதுதான் நம்ம தமிழ் சித்தர்கள் சொல்றாங்க. தமிழ் சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யான் இருந்து ஓம்புகின்றேன் என திருமந்திரம் இருக்க. அப்ப நாம இந்த செயல எடுத்து உதாசீனப்படுத்திட முடியுமா? திருமந்திரத்தை சொன்ன திருமுலர் வந்து முட்டாள்னு சொல்ல முடியுமா? எவனோ ஒரு ஆங்கில எழுத்தாளர் வந்து கான்சியஸ்னஸ் ஒன்லி கான்சியஸ்னஸ் சொல்றான், அப்ப யூனிவர்சலே இல்லை அப்படின்னு சொல்றது அவன் சொல்றதை ஏத்துக்கிட்டு திருமூலர் வந்து உடம்பு இவ்வளவு பெருமையா பேசுறாரு, அப்ப திருமூலர் முட்டாள், உலகமே இப்படி இல்லைங்கிற ஒரு விஷயத்துல போய் உடம்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காரு திருமூலர்னு சொல்லிட முடியுமா? அதுதான் இங்க முடிந்த முடிவு கிடையாது. அதாவது இங்க என்ன மகான்கள்லாம் தெளிந்த அறிவுல பேசுறாங்க, எந்த இடத்துல எப்படி நம்ம அதை அப்ளை பண்ணணும், எதற்காக இந்த பிரகிருதி வந்திருக்கு, அதுல ஈஸ்வரத்தன்மை என்பது என்ன, இதுக்கு அப்பாற்பட்டு பிரம்மம் எப்படி இருக்கு, இப்ப பிரம்மத்துக்கு ஏன் மாயை தேவை, சும்மா பிரம்மம் மட்டும் இருக்க வேண்டியது தானே, மாயை எதனால வருது, மாயையே வரலன்னா உங்களுக்கு எனக்கெல்லாம் வேலையே இல்லை, நம்ம எல்லாம் வந்திருக்கவே மாட்டோம். ஆனா நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம், விவகாரம் பண்றோம். அப்ப இங்க சத்தியங்களை பாருங்க, வியாபகாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம், பிராதிபாசிக சத்தியம் என்றுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அது அசத்தியம்னு சொல்லல, அதெல்லாம் சத்தியமா இருக்கு, அந்தந்த நிலையில அது இருக்கு சத்தியமா. அப்போ அந்த சத்தியமான நிலையில எந்த சத்தியத்தை நீங்க வந்து உதாசீனப்படுத்த முடியும், பிரம்மம் சத்தியம் என்பதை உதாசீனப்படுத்த முடியுமா, இல்ல வியாபகாரிக சத்தியத்தை உதாசீனப்படுத்த முடியுமா? பிரம்மம்னா பாரமார்த்திக சத்தியத்தை, பாரமார்த்திக சத்தியத்துல பிரம்மம் மட்டும்தான் இருக்கு, ஆனா வியாபகாரிக சத்தியத்துல உலகம் இருக்கு. அப்ப நீங்க உலகம் இருக்கிறத இந்த வியாபகாரிக சத்தியத்துல நீங்க வேண்டான்னு சொல்ல முடியுமா? சொல்லிட்டா என்ன ஆகும், நீங்க பிரம்மத்தை தெரிஞ்சிக்கவே முடியாது. இந்த கான்சியஸ்னஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட நம்ம கேள்வி கேட்போம், இப்ப இந்த கான்சியஸ்னஸ் சொல்றவன் யாரு, அப்படி சொல்றதுக்கான அடித்தளம் எங்கிருந்து நீ எடுத்த, அப்படியே தானாவே காத்துல கான்சியஸ்னஸ் உனக்கு வந்துருச்சா? அப்ப ஏதோ ஒரு எழுத்தாளர் எழுதின நூலை படிச்சிருப்ப, அல்லது இவர் தான் எனக்கு குருன்னு சொல்லி ஏதோ ஒரு குருவை பிடிச்சிருப்ப, அப்ப அவங்க எல்லாம் எங்கிருந்து வந்தாங்க, உலகமே இல்லைன்னா அதை உபதேசித்தவர் யார், கேள்வி எழுந்திருக்குதா இல்லையா? அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அப்படியே குருட்டுத்தனமா பேசக்கூடாது, எதுவுமே வந்து பை பிராக்டிக்கல், அதாவது கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை காண வேண்டும்ங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் விவேகானந்தர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. எப்படி கடவுளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு, இந்த பிரபஞ்சமாவே இந்த யூனிவர்சலாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. ஏன்னா எல்லாமே அதுதான், அது ஒவ்வொரு விளையாட்டு விளையாடுது, அதனுடைய உணர்வு வெளி வெட்ட வெளியில ஒரு அழகான திருநடனத்தை புரியுது. இதுதான் நம்முடைய தமிழ் சித்தர் பெருமக்களும் நம்முடைய பண்டைய ரிஷிகளும் சாதாரண ஆட்கள் கிடையாது, எல்லாம் மிகப்பெரிய மகரிஷிகள் மகான்கள். அவங்க எல்லாம் அனுபவத்துல நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் உங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுலதான் நான் சிதம்பர ரகசியம் கூட உங்களுக்கு சொல்லுவேன், யோக சூத்திரம் வந்து அந்த 21,000 மூச்சு காற்றை வச்சு 21,000 தகடுகள் அந்த கூரையில வேயப்பட்டிருக்கு சிவபெருமானுடைய கூரையில. ஆனா சிவபெருமானம் ஆகாய தத்துவம், ஆகாய தத்துவத்துலதான் அந்த சிதம்பரம் இருக்கு. ஆனா அந்த சிதம்பரத்துல எப்படிங்க ஆகாயத்துல அசைவே இல்லையா, ஆனா நடன அறிஞர் டான்ஸ் ஆடுறாருன்னு ஒரு கேள்வி கேட்டேன் நான். அது எத்தனை பேர் அந்த கிளாஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல, புரிஞ்சுக்கலன்னா அந்த திருச்சிற்றம்பலம்னு ஒரு விஷயத்துல நான் அந்த நூல் எழுதியிருப்பேன், படிச்சு பாருங்க. அதை பத்தி நிறைய இந்த இடத்துலயும் பேசியிருப்பேன், நிறைய இடத்துல பேசியிருப்பேன். அதாவது திருச்சிற்றம்பலம்ங்கிற வார்த்தை, அந்த திருங்கிற இறைவனும் அந்த சித்துங்கிற அறிவும் அம்பலம்ங்கிற அந்த வெளியும் எப்படி இருக்கு, அதுல அம்பலம்ங்கிற அந்த வெளி வந்து அசையாத வெளியில எப்படி நடராஜன் வந்து டான்ஸ் ஆடுவாரு, அசையாத வெளி எப்படி அசையும், அப்ப அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடிப்படை உண்மைகளை புரிய வைக்கிறது தான் இங்க நம்முடைய தமிழ் சித்தர்களுடைய அருமையான அந்த டீச்சிங் மெத்தடாலஜி. அந்த காலத்திலயே அழகா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அதைதான் இங்கேயும் வித்யாரண்யர் எடுத்து பேசுறாரு. வித்யாரண்யர் வந்து நம்முடைய சவுத் இந்தியாவில தான் பிறந்தார், இந்த பக்கம் தான் தென்னகத்துல பிறந்தார், கர்நாடகாவில இருந்தார். சமஸ்கிருத மொழி வந்து இந்தியா பூரா பரவி இருந்த காலம், இப்பதானே தமிழ் தான் பேசுவேன் மற்ற மொழிகளுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு ஒழிச்சு கட்டினாங்க. அந்த காலத்துல வந்து எல்லா பக்கமும் சமஸ்கிருத மொழி இருக்கும். அப்ப அதனால சமஸ்கிருத நூல் எடுத்து படிச்சாங்க. இப்போ கர்நாடகாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல சமஸ்கிருத மொழி பேசுறாங்கன்னு நான் அந்த வீடியோலாம் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். என்கிட்ட என்னுடைய பழைய குரூப்ல இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், டெலகிராம் குரூப்ல வந்து இதெல்லாம் நம்ம ரொம்பவே எப்படிலாம் இருக்குங்கிறத சொல்லி கொடுத்துருப்போம். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ டாபிக் என்ன அப்படின்னா, அவ்யக்தம் அப்படிங்கிறது வெளிப்படாத நிலை. ஒரு மரம் எப்படி உருவாகுதுன்னா விதையிலிருந்து தான், ஆனால் விதை வெளிப்படாமல் இருந்தால் அது மரம் தெரியாது. அது மாதிரி அவ்யக்த நிலையில உங்களுக்கு மனசு ஒடுங்கி இருந்தா உலகம் தெரியாது. அப்ப மனசு வெளிப்படணும். மனசு எப்படி வெளிப்படும்? மனதிலிருந்து மகத்து புத்தி, அகங்காரம், தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள் என எல்லாம் வெளிப்படுகின்றன. எனவே மகத்தை விட காரணம் அவ்யக்தம் என்று உபநிடதங்கள் உபதேசிக்கின்றன என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க எல்லாமே அதுக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு. எதுக்குள்ள? அந்த அவ்யக்தம்ங்கிற ஒரு விதைக்குள்ள. அந்த அவ்யக்தம்ங்கிற விதை யார் இது? அந்த விதை யார் இடத்துல இருக்கு? ஈஸ்வரன் தான் அது. ஏன்னா மாயையா இருக்கிறான், அவன் தான் எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சிருக்கான். அவன்கிட்ட இருந்து தான் மைண்ட் ஃபர்ஸ்ட் வெளிப்படும். அதுதான் காஸ்மிக் மைண்ட், யூனிவர்சல் மைண்டு. அப்புறம் அதிலிருந்து தான் அந்த மைண்ட் அப்டேட் ஆகி காஸ்மிக் இன்டலெக்டா மாறுது. அது புத்தி, அதுதான் மகத் தத்துவம். அப்ப மகத்திலிருந்து அகங்காரம் வெளிப்படுது, அதுதான் நான்ங்கிற உணர்வு. அந்த நான்ங்கிற உணர்வு வந்து ரியல் அகங்காரம், அது ஆத்மாவின் அகங்காரம். ஆனா நாம என்ன பண்ணிட்டோம், அந்த ரியல் அகங்காரத்தை பைக்காட் பண்ணி அல்லது டாமினேட் பண்ணி நம்ம நான்ங்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணிக்கிட்டோம். என்ன மாதிரி அடையாளம்? நான் ராமசாமி, நான் குப்புசாமி, நான் இன்னார் இப்படிப்பட்டவன், இந்த ஜாதி, இந்த மொழி, அப்படி இப்படி நம்ம கிட்ட என்னென்ன மற்றவங்க ஏற்றி வச்சாங்களோ அந்த அகங்காரத்தை நம்ம அகங்காரமாக மாற்றிக்கிட்டோம். அப்புறம் அதுக்கான உடலில் நமக்கு தன்மாத்திரைகள் கிடைச்சிது. அப்புறம் பஞ்சபூதங்கள் எல்லாம் நம்ம இடத்துல வந்து பயன்பாட்டுக்கு வந்துட்ட உடனே நம்ம எல்லாம் நானேங்கிற ஒரு ஈகோக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் இதே தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்கள் வந்து ஒரு செடியிலையும் தொடங்கும். இப்போ ஒரு விதை வந்து விருட்சமாக மாறணும்னா முதல்ல அந்த விதையை கொண்டு போய் பூமியில் தான் நடணும். அப்போ பஞ்சபூதத்தினுடைய தொடர்பு அதை உண்டாக்கிக்கிது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விதை வந்து தானாகவே விருட்சமாக மாறாது. அந்த விதையை கொண்டு போய் பூமியில் நட்டு வச்சிங்கன்னா அது மண்ணினுடைய தன்மையை எடுத்துக்கிட்டு ஈரப்பதத்தை எடுத்துக்கும், நீர்த்தத்தை எடுத்து வேர் விடும். அப்புறம் காற்று எடுத்துக்கும், அப்புறம் நீர் காற்று இல்லாமல் சூரிய ஒளி எடுத்துக்கும். அப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்ங்கிற எல்லா பூதங்களோட தொடர்பு வைப்பதனால்தான் அந்த விதையானது விருட்சமாக மாறும். விருட்சம்னா மரமாக மாறும். அப்போ இப்படிதான் இங்கே பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையில் இந்த உலகமானது எப்படி நமக்கு தோன்றுறதோ அது மாதிரி மரமாக மாறுறதும் நமக்கு தோன்றும். அப்போ மரமும் பஞ்சபூதம் தான், நீங்களும் நானும் பஞ்சபூதம் தான், உடல் தான் வேற வேற, அதுவும் பஞ்சபூதத்தில் தான் வந்திருக்கு, நாமளும் பஞ்சபூதம் தான் வந்திருக்கோம். ஆனால் இதெல்லாம் எப்படி வந்ததுங்கிற விசாரணையை யார் மேற்கொள்ள முடியும்? ஒரு மரமோ ஒரு செடியோ அல்லது ஒரு மிருகமோ பண்ண முடியாது. ஆனால் மனிதன் தான் தனக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவில் விசாரணை பண்ணி விவேகத்தில் விழிச்சுக்கிட்டா இங்க அவ்யக்தம்ங்கிற அந்த விதையிலிருந்தா எல்லாமே வெளிப்பட்டு இருக்குங்கிறது தெரியும். அப்ப அதுதான் இங்க காரண சரீரம், அதுதான் ஈஸ்வர உடல். நம்ம போன தடவை புரிய வச்சோம் உங்களுக்கு, அவ்யக்தம் காரண சரீரம் ஈஸ்வர உடம்பு, அதுதான் மாயா அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் புரிய வச்சேன். அப்போ இதை வந்து உபநிஷத்து ஏன் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வெறும் வந்து பிரபஞ்ச உருவாக்க வரிசையில சொல்வதற்காக அல்ல, மாறாக காரணமும் காரியமும் எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதை புரிய வைப்பதற்காக இவ்வாறு உபநிடதங்கள் எடுத்து இதை பேசுகின்றன. அதை எப்படி பார்க்கலாம்? உலகம் மாறுகிறது, மகத் தத்துவம் மகத்து மாறுகிறது, அந்த மகத் என்ற மனசு மாறுகிறது, பிரகிருதியும் சக்தி நிலையிலிருந்து வெளிப்படுகிறது. எனவே இவைகள் அனைத்தும் மாற்றத்திற்கு உட்பட்டவைகள். ஆனால் இவைகளெல்லாம் உருவாவதற்கு காரணமான மாறாத ஒன்று இருக்குது இல்லையா, அதுதான் ஆத்மா, அதுதான் அறிவு, பிரம்மம். அப்போ ஆத்மா எப்படி அப்படின்னா, உபநிடதம் இன்னொரு உண்மையை சொல்கிறது, அசங்கோ ஹயம் புருஷஹா. இங்கு ஆத்மா எதிலும் சங்கமிக்காதவன், எதிரோடும் தொடர்பு கொள்ளாதவன், பற்றற்றவன் என்று அந்த ஆத்மாவின் அற்புதமான தன்மையை உபநிடதங்கள் வெளிப்படுகிறது. அசங்கன் என்றால் சங்கமிக்காதவன் என்று பெயர், எதோடும் தொடர்பு கொள்ளாதவன் என்று பெயர். அப்ப தொடர்புனா என்ன? பற்று, எதன் மேலையும் பற்று வைக்கல. அப்ப இங்க என்ன, ஆத்மா என்பது எதனோடும் கலங்காதவன், எதனாலும் ஒட்டி கொள்ளப்படாதவன், எந்த மாற்றத்துக்கும் உட்படாதவன், எதனாலும் பாதிக்கப்படாதவன். அப்ப இந்த மாதிரிதான் நம்ம ஆத்மாவை வந்து புரிய வைக்குது வேதம், உபநிடதங்களும் அப்படிதான் புரிய வைக்குது. அப்ப கண்ணாடியில ஒரு 1000 முகங்கள் தெரிந்தாலும் கண்ணாடி எந்த முகமாகவும் மாறுவதில்லை. அதுபோல ஆத்மா எல்லா அனுபவங்களுக்கும் சாட்சியாக இருந்தாலும் எந்த அனுபவத்தாலும் மாற்றம் அடைவதில்லை. இதுதான் இன்னொரு அருமையான கண்ணாடி அவமானம். ஏன்னா இப்போ கண்ணாடியில போய் நீங்க முகத்தை பார்த்துட்டு வந்த பிறகு நானும் போய் அதே கண்ணாடியில முகத்தை பார்ப்பேன், இன்னொருத்தர் முகத்தை பார்ப்பாங்க. இப்படிதான் நிறைய பேர் ஒரே கண்ணாடியில பல பேர் வந்து முகத்தை பார்ப்பாங்க. அது பார்பர் ஷாப்ல இருக்கிற கண்ணாடியில சொல்ல வேண்டியதே இல்லை. பார்பர் ஷாப்ல டெய்லி நூற்றுக்கணக்கான பேர் வந்து முகத்தை பார்த்துட்டு போவான். ஆனா அது மாதிரி ஆயிரக்கணக்கான முகங்கள் அந்த கண்ணாடியில தெரிந்தாலும் கூட ஏதேனும் ஒரு முகம் எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு கண்ணாடி அந்த முகமா மாறிடுமா? அப்படி மாறவே மாறாது. அது அது பாட்டு அது தன்னுடைய நிலைத்தன்மையில இருக்கும். அது மாதிரி ஆத்மாவினிடத்துல அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட அனுபவங்கள் ஏராளமாக இருக்கலாம். நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரே கண்ணாடியில விதவிதமான முகங்கள் அல்லது விதவிதமான காட்சிகள் அத்தனையும் அந்த கண்ணாடியின் மீது ஏற்றி வைக்கப்படுகிறது. கண்ணாடி வழியா தெரியுது. கண்ணாடியில பாத்தீங்கன்னா நான் போய் நிக்கிறேன், என்னுடைய முகம் தெரியுது. அதுக்கு முன்னாடி போய் நீங்க வேற ஏதாவது ஒரு உருவத்தை கொண்டு வந்து காட்டீங்கன்னா அந்த உருவமும் அதுல தெரியும். இப்படி எல்லாமே கண்ணாடியின் மீது ஏற்றி வைத்து பார்க்கலாம். ஆனா எதன் மீதும் கண்ணாடி ஒட்டாது. கண்ணாடி வந்து அதுல ஒட்டாம தான் இருக்கும். அது மாதிரி இந்த ஆத்மாவின் மீது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் ஆத்மா அதோடு தொடர்பு கொள்வதில்லை, ஒட்டுவதில்லை. அதுதான் இங்க மகான்கள் சொல்றாங்க. ஆத்மா வந்து எல்லா அனுபவங்களுக்கும் சாட்சியாகத்தான் இருக்கிறது. அதனால் அது எந்த அனுபவத்தாலும் மாற்றம் அடைவதில்லை. அப்ப வித்யாரண்யர் என்ன முடிவு செய்கிறார் இந்த ஸ்லோகத்துலன்னா, ஒரு பொருளுக்கு வந்து இரண்டு முரண்பட்ட இயல்புகள் இருக்க முடியாது. இப்ப பிரகிருதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது காரணம், மாற்றம் அடைகிறது, வெளிப்படைகிறது, உலகத்தை உருவாக்குகிறது. ஆனால் ஆத்மாவோ மாற்றமற்றது, பற்றற்றது, சாட்சி சைத்தன்யம், எதையும் செய்யாதது. அப்ப இந்த இரண்டின் இயல்புகளும் முற்றிலும் வேறுபட்டவை. எனவே பிரகிருதிதான் ஆத்மா என்று கூறிவிட முடியாது அப்படிங்கிறது அத்வைதத்தினுடைய ஆழமான கருத்து. அப்ப அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, பிரம்மம் வந்து இந்த உலகத்துல வந்துடல, பிரம்மத்தின் இருப்பினால இந்த உலகம் இருக்கிறது. அதாவது அந்த பிரம்மமே இந்த உலகமா மாறிடுச்சு அப்படின்னு சில பேர் தப்பா சொல்றாங்க. அப்படியும் இல்லை. ஏன்னா அது சில தரிசனங்கள்ல அப்படியும் புரிய வைக்கிறாங்க, பிரம்மம் தான் இந்த உலகமா இருக்குன்ட்டு. இப்ப ஈசா வாசியம் இதம் சர்வம்னா அப்ப இந்த உலகமே இறைவன் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில பார்க்கணும்? அந்த இறைவனே இங்க வந்து உலகமா மாறிட்டாரான்னா அப்படி சொல்ல வரல. அந்த இறைவன் பிரதிபிம்பிக்கிறதுனால இந்த உலகமா தெரிகிறாரு, அவருடைய உருவம் தான் இது அப்படின்னு நம்ம சொன்னா, அப்ப நம்ம அந்த உருவத்தை ஆராதிக்கணுமா அவதூறு பண்ணணுமா? இங்க விஷயம் என்ன? இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இப்ப கண்ணாடியில போய் உங்க முகத்தை பாக்குறீங்க, அந்த முகத்தை ஆராதிப்பீங்களா அசிங்கப்படுத்துவீங்களா? உங்க முகம், அதை ஆராதிப்பீங்க. அருமையா இருக்கிறேன், இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி கொஞ்சம் மாத்தினா நல்லா வரும், இங்க ஒரு பொட்டு வச்சா சூப்பரா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பவுடர் போட்டா நல்லா வரும் அப்படின்னு நீங்க உங்க முகத்தை ரசிப்பீங்க, அதை ஆராதனை பண்ணுவீங்க, அழகுபடுத்துவீங்க. அந்த முகத்தை அசிங்கப்படுத்தி யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம முகத்தை போய் நாமளே அசிங்கப்படுத்தி பார்ப்போமா? இவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்ட்டு நம்மளே நாம தூற்றுவோமா? செய்ய மாட்டோம். அதைத்தான் இங்க வேதம் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆத்மாவின் அதிஷ்டானத்தில் இந்த உலகம் தோன்றுது. அது அந்த ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் தான் இந்த உலகம். அப்படி தோன்றுகின்ற இந்த பிரதிபிம்பத்தை நீங்க எதுக்கு உதாசீனப்படுத்துறீங்க? அவரே பலவா இங்க தெரியுது. ஒரு ஒவ்வொரு உடலுக்குள்ளயும் ஊடுருவி ஒவ்வொரு நிலையிலையும் அறிவா வெளிப்பட்டு பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த பிரகாசம் எல்லாம் அவருது தான். அது ஏன் மாறுது? உடலை பொறுத்து மாறுது. ஒரு அறிவு தாவரத்துக்கான அறிவு அவ்வளவுதான், இரண்டு அறிவு புழு பூச்சிகளுக்கான அறிவு அவ்வளவுதான். மனிதனா வந்துட்டா மட்டும் அவன் பயங்கர அறிவாளியானா? அப்படி இல்லை. அப்ப எல்லாமே அந்த அறிவு பிரகாசிக்கிற ஊடகத்துல ஏதேனும் ஒரு ஊடகம் வந்து தன்னை விசாரணை பண்ணி விவேகத்தால விழிச்சுக்குது இல்லையா? அது வந்து இன்றைக்கு கோடியில ஒருத்தன் தான் அந்த மாதிரி விசாரணை பண்ணி விவேகத்தால விரிச்சுக்கிட்டா அவன்ல அந்த ஆத்மா பிரகாசிப்பது தெரியுது. அப்ப அந்த ஆத்மா தன்னையே தான் பார்க்கின்ற ஒரு அழகான கண்ணாடியா அதை பார்க்குது. அந்த ஒரு பர்டிகுலர் பாடி மைண்டை எடுத்துக்குது. இதுதான் எனக்கு விருப்பமான கண்ணாடி அப்படின்னு சொல்லி தன்னை பார்க்கின்ற ஊடகமாக அதை வச்சுக்குது. மற்றதெல்லாம் வந்து அது பிரகாசிக்கும், ஆனா அந்த ஊடகங்கள் வந்து தன்னை இவர் தான் என்று உணராது. ஒரு செடியோ ஒரு கொடியோ ஒரு புழு பூச்சியோ அல்லது ஒரு மிருகமோ தன்னை பிரம்மம் என்று உணருமானா ஒரு நாளும் உணராது. அப்போ தன்னை பிரம்மம் என்று யார் உணர்வாரோ அவன் தான் பிரம்மமாறா. அதுக்கு தான் பிரம்மம் தன்னை பிரகாசிக்கிற ஊடகங்களை இப்படி உண்டாக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே புரிய வச்சோம். அப்போ இந்த நிலை நீங்க இங்க உணர்ந்தா இங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமும் உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப நீங்க இந்த இயற்கைய இந்த பிரகிருதிய டைரக்டா இறைவனா பார்க்க வேண்டியதில்லை, இறைவனுடைய வைபவமா பாருங்க. இறைவனுடைய பெருமிதம் வைபவம் தான் இங்க சர்க்குண பிரம்மம். அதை நம்ம வந்து வேதம் என்ன சொல்லுதுன்னா இதை வந்து சர்க்குண பிரம்மமா பார்க்குது, அதை ஈஸ்வரனா பாருங்குது. அது தோன்றி மறைவதனால மாயா சக்தின்னு சொல்லுது, அதுல ஒரு ரித்தம் இருக்குன்னு சொல்லுது. அது வந்து நியதி மாறாம இருந்தது பாருங்களேன். ஏன்னா அது சும்மா தோற்றம் மாற்றம் இருந்தா அது கடந்து போக முடியாது. இப்ப நான் எப்படி இருக்கிறேனோ அப்படித்தானே என்னுடைய கண்ணாடியில பிரதிபிம்பியம் காணப்படும். அப்ப என்னுடைய நிலைப்பாடு தானே அந்த உருவத்துலயும் நடக்கும். அப்ப என்னிடத்துல இருக்கிற ஒழுங்கு தானே கண்ணாடியிலையும் அந்த ஒழுங்கா மாறும். அப்படிதான் இங்க வேதம் சொல்லுது. அந்த ஆத்மாவினுடைய அந்த ரிதம் வந்து மாறாதது. அப்ப அந்த மாறாத ஆத்மாவில வந்து ஏன் மாற்றம் நடக்குது, அதாவது பிரதிபிம்பிக்கிற உருவத்துல ஏன் மாற்றம் நடக்குது, அது வந்து அந்த உபாதியினுடைய குறைபாடு, கண்ணாடியினுடைய குறைபாடு. இப்ப நான் கண்ணாடியில போய் என்னுடைய முகத்தை பாக்குறேன், ஒரு இடத்துல கண்ணாடியில பாதரசம் போய் கருப்பா இருக்கு. நான் போய் கண்ணாடியில முகத்தை பார்த்த உடனே என்னுடைய நெத்தியில ஒரு கருப்பு புள்ளி படுது. உடனே என்னடா என் நெத்தியில கருப்பா புள்ளி இருக்கே அப்படின்னு நான் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டேன்னா என்ன ஆகும், அந்த கருப்பா இருக்கிற புள்ளி வந்து கண்ணாடியில இருக்கிறது, அது எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் பியூரா கிளியரா தான் இருக்கேன். ஆனா கண்ணாடியில என் முகத்துல கருப்பா ஒரு புள்ளி படுதுங்கிறதுக்காக அந்த நெத்தியில எனக்கு கருப்பா ஒரு புள்ளி ஒட்டிக்குச்சின்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி ஆத்மாவனுடைய அந்த தூய அறிவு இந்த பிரபஞ்சமா மாறி பிரகாசிக்கிறதுல ஒன்னு முட்டாள்தனமா வாழுது ஒன்னு புத்திசாலித்தனமா வாழுதுங்கிறதுக்காக ஆத்மாவே முட்டாள் ஆத்மாவே புத்திசாலின்னு சொல்ல முடியுமா? சிலர் அப்படித்தானே சொல்றாங்க, ஆத்மாவே வந்து அறிவாவும் இருக்கு அறியாமையாவும் இருக்குன்ட்டு. அப்படி கிடையாது, ஆத்மா எப்பொழுதும் அறிவு தான். அந்த அறியாமை ஏன், அது பிரதிபிம்பிப்பதற்கு தடையாக அந்த ஊடகத்தில் இருக்கிற பிரச்சனை, அந்த கண்ணாடியில் இருக்கிற பிரச்சனை. அந்த கண்ணாடியை தான் நம்ம சரி பண்ணணுமே தவிர ஆத்மாவை கை வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது மாதிரி கண்ணாடியில எனக்கு கருப்பு புள்ளி தெரியுதுன்னா அது என்னுடைய முகத்துல நான் தொடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கண்ணாடியை தொடச்சா அந்த கருப்பு புள்ளி போயிடும், அப்புறம் என்னுடைய முகம் வந்து தூய்மையா இருக்கும். அது மாதிரி இங்க இந்த உலகத்துல அந்த அறிவு பிரகாசிக்கிற ஊடகமான உடம்புல இப்ப நமக்கு மனித உடம்பு கிடைச்சிருக்கு, நம்ம மூலமாவும் அது பிரகாசிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா ஏன் வந்து அது தெளிவா பிரகாசிக்க மாட்டேங்குதுன்னா நம்ம மன அழுக்குகள் தான் காரணம். நம்ம மனதுல ஏகப்பட்ட அழுக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம். அழுக்குன்னா என்ன, தேவையில்லாத விவகாரங்கள் எல்லாம் ஏத்தி வச்சுக்கிட்டோம், வெளி விவகாரங்கள் எல்லாம் கண்டு வந்து உள்ள நினைச்சுக்கிட்டோம், அப்புறம் மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட விசேஷ சுகங்களை உண்மை என்று நம்பிட்டோம். அதெல்லாம் நம்ம மன அழுக்குகளா மாறி அந்த உண்மை ஆத்மாவை பிரகாசிக்க விடாம தடுக்குதுன்னு பாக்குறோம். அப்ப இங்கேதான் இந்த அத்வைதத்தினுடைய நுட்பம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது போன்ற நம்முடைய அஜ்ஞானங்களை நீக்கணும், தவறான புரிதலை வந்து தவிர்க்க வேண்டும். அத்வைதம் என்ன சொல்லுதுன்னா, மாயையை வந்து பிரம்மம் என்று சொல்வது கிடையாது, அதற்கு பதிலாக மாயை பிரம்மத்தை சார்ந்து தோன்றுகிறது என்று கூறுகிறது. கயிற்றை சார்ந்த பாம்பு தோன்றுவது போல பிரம்மத்தை சார்ந்து மாயை அனுபவிக்கப்படுகிறது. கயிறு ஒருபோதும் பாம்பாக மாறுவதில்லை, அது போல பிரம்மமும் ஒருபோதும் மாயையாக மாறுவதில்லை அப்படின்னு இங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப இங்க சாதகனாகிய நமக்கான ஒரு விசாரணை என்ன, தியான பார்வை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஸ்லோகம் வந்து வெறும் தத்துவ விவாதம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் இது ஒரு மிகப்பெரிய உள் மாற்றத்தை உருவாக்குவதை பார்க்க முடிகிறது. இப்போ நம்ம அடிக்கடி என்னுடைய மனம் வந்து ஏன் கலங்குகிறது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, உண்மையில் கலங்குவது மனம், அதை அறிகின்ற சாட்சியோ கலங்குவது இல்லை அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கிறதுல தான் ஞானம் இருக்கு. அப்போ நம்ம இடத்துல வந்து கோபம் வருது, பயம் வருது, துக்கம் வருது அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம இடத்துல நடந்தாலும் இதெல்லாம் ஏன் நடக்குது, இதெல்லாம் பிரகிருதியின் அலைகள், அதாவது இந்த பிரபஞ்சத்துல மற்றவர்கள் மூலமா நடக்கின்ற ஒரு தாக்கம். இப்ப உங்களுக்கு கோபம் வருவதற்கு வந்து நீங்க மட்டும் தனியா இருந்து கோபம் வர்றதில்ல, எதிரில இருந்து ஒருத்தர் உங்களை கோபத்தை உண்டு பண்றதுனால வரக்கூடிய கோபம். அப்ப அந்த எதிரில் இருக்கிறவர் யாரு, அவரும் பிரகிருதியில ஒரு அங்கம், நீங்களும் பிரகிருதியில ஒரு அங்கம். அப்ப பிரகிருதியில ரெண்டு பேரும் ஒரு அங்கமா இருந்தாலும் ஒருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அது பிரகிருதியின் மூலமாக வெளிப்படுகின்ற அலைகள். அப்ப அதை அறிகின்ற சாட்சி ஒருபோதும் அசைவதில்லை. அது உங்களுக்கு புரிஞ்சிட்டா, இப்ப இந்த பாடிக்கும் ஒரு பிரச்சனை, அந்த பாடிக்கும் ஒரு பிரச்சனை, ஆனா இது ரெண்டுமே வந்து உடல் ரீதியான சண்டை போடலாம், உள்ளத்துல மன ரீதியான சண்டை போடலாம், அது கோபமா மாறலாம், அது வந்து கை கலப்புல முடியலாம், என்ன வேணா நடந்துட்டு இருக்கலாம். ஆனா இதெல்லாம் பிரகிருதியில இயற்கையில நடக்கின்ற நிகழ்வு. ஆனா இதுக்கு ஆதாரமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற சாட்சி இதில் சம்பந்தப்படுவதில்லை. அப்ப இந்த நிகழ்வை நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த உண்மையை நீங்க ஆழமா சிந்திச்சு பாத்தீங்கன்னா, இப்ப நான் மனமல்ல அந்த மனத்தின் சாட்சி அப்படிங்கிற நிலை உங்களுக்கு உறுதியாக்கப்பட்டா உங்களுக்கு என்ன நடக்கும்? இப்ப உங்களுடைய சாட்சி பாவனையில் நீங்க இந்த உலகத்தை பார்க்கிற அந்த பார்வை விசாலமா மாறும்போது, அந்த குறுகிய மனப்பான்மையிலிருந்து அந்த மனமானது மேல்நிலை பரிமாணத்துக்கு உயரும் போது உங்களுக்கு கீழ்த்தரமான வாழ்க்கை முறையெல்லாம் ஆனாவே உங்களை விட்டு விலகிடும். அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், மகா மிருத்யுஞ்ச மந்திரா. ஓம் திரம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உருவாருக்கமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷிய மாமிருதாத் அப்படின்னு ஒரு மந்திரா இருக்கு இல்லையா. இது வந்து வெள்ளரி பழத்திலிருந்து எப்படி காம்பு தானாக விடுபட்டு விலகி விடுகிறதோ, அந்த வெள்ளரி பழம் பாதிக்காத மாதிரி. இப்போ வேற பழங்கள்னா அந்த பழம் தான் காம்புலேருந்து பிடுங்கிட்டு கீழே விழுந்து ரெண்டா உடஞ்சி போக வாய்ப்பு இருக்கு, கந்தி போக வாய்ப்பு இருக்கு. ஆனால் வெள்ளரி பழம் அந்த பக்குவத்தை அடைஞ்ச பிறகு, பழுத்து போன பிறகு அந்த வெள்ளரி பழம் எந்த பாதிப்பும் அடையாத மாதிரி அந்த காம்பு மட்டும் விலகிக்கும், அந்த வெள்ளரி பழம் பழுத்துருச்சுங்கிறதுக்கு அடையாளம். அது மாதிரி இங்கே ஞானம் அடைந்து விட்டால், இந்த மாதிரி உயரிய விஷயங்களை அத்தியாத்ம ஞானத்தை நமக்கு புரிஞ்சிட்டா, நம்மளை தொந்தரவா பிடிச்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்களெல்லாம் நம்மளை விட்டு தானாவே விலகிடும். அது விலகிறதுக்கு நாம பழுக்கணும்ல, வெள்ளரி பழம் பழுக்காம காம்பு விடுபடாது. அது மாதிரி நீங்க மனதளவில் அப்டேட் ஆகாம உங்களுடைய அஜ்ஞானம் நீங்காது, உங்களை பிடிச்சிருக்கிற கஷ்டங்கள் போகாது. ஏன்னா புரியலங்கிறதுனால அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப இந்த அடிப்படை உண்மை உங்களுக்கு புரிஞ்சிட்டா, அவ்யக்தம் என்பது பிரபஞ்சத்திற்கு காரணமான மாயை. அந்த மகத்தத்துவத்தை விட மேலான காரணமான உபநிடதம் அதை சுட்டி காட்டி, இங்கே இதையெல்லாம் இயக்குகின்ற ஒரு நிகழ்வாக ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு மகா இன்டலெக்ட், ஒரு காஸ்மிக் இன்டலெக்ட் இருக்கு. அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த மனமானது போச்சுன்னா அப்டேட் ஆகும். ஆனா இது தன்னுடைய வாழ்க்கையை தன் விருப்பப்படி வாழ்ந்ததுன்னா அந்த வாழ்க்கையில வருகின்ற சுகத்துக்கத்தை அதை அனுபவிப்பதிலிருந்து விடுபட முடியவே முடியாது. அப்போ அப்டேட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்முடைய தனித்துவ அடையாளத்தை அகங்காரத்தை இழந்துடணும். இங்க நான் ஒன்றும் செய்யறது இல்லை, எல்லாம் ஈஸ்வர நிகழ்வுல நடக்குது, அது அப்படியே நடக்கட்டும்னு நம்ம ஒட்டுமொத்தமா இந்த உடலையும் மனசையும் அந்த ஈஸ்வரன் கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை ஈஸ்வரன் வாழ்வான். அந்த வாழ்க்கையில என்ன நடக்கும்னா, மனசு அப்படியே புத்தியில பிரகாசிக்கும், அந்த புத்தி வந்து தானாவே சத்துவ குணத்துல மேம்படும். அப்புறம் இந்த ஒவ்வொன்றும் புரிய வரும், இந்த வேத சாஸ்திரங்களும் உபநிடதங்களும் பிரம்மசூத்திரமும் பகவத்கீதையும் படிக்கும்போது நல்லா புரியும். அதுக்கு முன்னாடி புரியாது, ஏன்னா அதே தான் ஒரு பத்து பேர் ஒரு வகுப்பறையில் உட்காந்துருப்பாங்க, ஒரு மாணவனுக்கு புரியுது, ஒன்பது மாணவருக்கு புரியல. அப்போ என்ன காரணம், ஒருத்தன் இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் ஆயிட்டான், மற்ற ஒன்பது பேர் பக்குவம் ஆகலை. அப்போ அந்த பக்குவம் வரும்போது நமக்கும் புரியும். அப்போ சாதகன் தன்னை மனம் புத்தி பிரகிருதி ஆகியவற்றிலிருந்து வேறுபடுத்தி பார்க்கும்போது ஆத்மநிஷ்டை உறுதியாகிறது என்பதை பார்க்கிறோம். அப்போ இப்படி தான் இந்த ஸ்லோகம் வந்து நம்மளை வழி நடத்திட்டு போகுது. அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 102வது ரெண்டு ஸ்லோகம் தான் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் டீப்பான சப்ஜெக்ட்ங்கிறதுனால, யோக தரிசனத்தை முன்னிறுத்தி மகான்கள் பேசுறதுனால நான் அதை இந்த இரண்டு ஸ்லோகத்தோடு இன்றைக்கு வகுப்பு நிறைவு செய்கிறேன். 103வது ஸ்லோகம் நாளைக்கு பார்க்கலாம். இன்னும் போக போக வித்யாரனுடைய விரிவான விளக்கங்கள் வந்து நம்மை மனோரீதியாக அப்டேட் பண்ணுறதுல எந்த மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை, அருமையாக கொண்டு போகும். இந்த உபநிடதங்கள் வகுப்புகளும் கூட இதெல்லாம் ரொம்பவே டீப்பான விசாரணை. அதனால இந்த கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு கேளுங்க, வர முடியலனாலும் ரெக்கார்டிங் கேளுங்க, அப்போதான் உங்களுக்கு வந்து மைண்ட் அப்டேட் ஆகும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு புரிய வரும், மற்றவன் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. அதாவது இப்போ நீங்க அறகுறையா படிச்சுட்டு நீங்க இன்னொருத்தன் ஒன்று சொன்னா அதை அப்படியே ஏத்துக்குவீங்க, ஆனா இதை நீங்க தெளிவா படிச்சிட்டீங்கன்னா எவன் எதை சொன்னாலும் அது உங்களுக்கு அவன் சொதப்பிக்கிட்டு இருக்கான், வளர்கிட்டு இருக்கான், அவன் புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு புரியும். அப்போ நீங்க உங்க நிலையில அந்த பிரம்மத்துல அப்படியே நிக்கலாம், உங்க சுய அறிவுல நிக்கலாம். அப்போ உங்களை யாரும் எந்த தொந்தரவும் பண்ண முடியாது. அந்த சுய அறிவுல இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணலாம், இந்த உலகத்தை வந்து கடந்து போகணுங்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கான கருவிதான் இந்த உடலும் மனசும். இந்த உலகத்தின் மூலமா தானே பிரம்மத்தை காட்டி கொடுக்குது. இந்த உலகம் என்பது அற்புதமான மனோசக்தி, அதாவது ஆத்மாவின் அதிசய சக்தி. இதை ரமண மகரிஷி அழகா சொல்வார். அதனால இந்த அதிசய சக்திய ஒரு அழகான கற்பக விருட்சமாகவும் நம்ம மாத்திக்கலாம், நமக்கு விருப்பமான விஷயங்களை கொடுக்கக்கூடியதா மாத்த முடியும். ஆனா அதுக்கெல்லாம் அப்டேட் ஆகாம நடக்காது. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆகாமிய கர்மாவை யார் கையாள முடியும், ஞானி மட்டும்தான். அஜ்ஞானி கையாள முடியாது, ஏன்னா அஜ்ஞானிக்கு புரியாது ஆகாமிய கர்மானா என்னன்னு தெரியாது. அவன் வந்து மனம் போன போக்கில் வாழ்வான், பிராரப்தத்தை அப்படியே ஆக்டிவேட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருப்பான். அவன் மீண்டும் சஞ்சித கர்மாவிலிருந்து திருப்பி கர்மாவை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு பிறவி சக்கரத்தில் சுத்துவான். ஆனால் ஞானி மட்டும்தான் இந்த ஆகமிய கர்மாவை சரியாக பயன்படுத்தி வந்த வேலையை முடிச்சிடுவான். அதனால இதை புரிஞ்சுக்குங்க, இங்கே எல்லாமே ஈஸ்வர நியதிக்குள்ள இருக்குங்கிறது இப்போ இந்த ரெண்டு ஸ்லோகம் நமக்கு சுட்டி காட்டுது. எதனுடைய அடிப்படையில? யோக சாஸ்திரத்தின் அடிப்படையில். இன்னும் அத்வைத சாஸ்திரம் இன்னும் ஒருபடி மேலே போய் பேசும், அது அடுத்தடுத்து நம்ம போக போக புரியும். ஆனால் எல்லாம் தேவைதான், ஏன்னா டைரக்டாக பிரம்மம் ஆகிட முடியாது, மாயையை கடந்து தான் பிரம்மமாக முடியும். அதுக்காக நான் வழிகளை அவங்க சொல்லி கொடுப்பாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணி போகணும், அப்போதான் அது சக்சஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி போக முடியும். டென்த்து படிக்காமல் பிளஸ் டூ போக முடியாது, பிளஸ் டூ படிக்காமல் டிகிரி போக முடியாதுங்கிற மாதிரி நீங்கள் யோக சாஸ்திரத்தை படிக்காமல் பிரம்மசூஸ்திரம் உங்களுக்கு புரியாது. அதனால இதையெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டு வாங்க, அழகாக உங்களுக்கு எல்லாம் புரியும். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.